ஸ்ரீ குருப்யோ நமஹ. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 8. ஸ்ரீ சுகபிரம்ம முனிவர் மனம் போனபடி பூமியை சுற்றி கொண்டிருப்பவர். பரபிரம்ம ஸ்வரூபனாகிய ஆத்மாவின் அனுகிரகம் கிடைக்க பெற்றவர். ரிஷி என்று அறிய முடியாத சரீரம் கொண்டவர். அவமதிக்கும்படியான வேடம் பூண்டவர். அவருடைய அடையாளங்களை அறிந்த முனிவர்கள் அனைவரும் ஆசனத்தினின்றும் எழுந்து அவரை நோக்கி நமஸ்காரம் செய்தார்கள். இந்த பாகவத கதையை எழுதியவராகிய ஸ்ரீ வேதவியாசரின் புத்திரர். தன்னிடமிருந்து வெளிப்பட்ட சக்தியினை கிளி உருவமாக மாற்ற முயற்சித்த பொழுது மனித ரூபத்துடன் வெளிப்பட்டவர் சுகபிரம்மம். தலை மட்டும் கிளி உருவம் கொண்டார். தந்தையிடம் முறைப்படி இளம் பிரயத்திலேயே பாகவத கதை முழுவதும் உபதேசமாக பெற்றார். அப்படிப்பட்ட ஞானியான சுகபிரம்ம முனிவர் அங்கு வந்ததை கண்ட பரீட்சித்து அவருக்கு தலை பிணங்கி நமஸ்காரம் செய்து விதிப்படி பூஜை செய்தான். பூஜிக்கப்பெற்ற அந்த சுகபிரம்ம முனிவர் மன்னவன் சமர்ப்பித்த மேலான ஆசனத்தில் அமர்ந்தார். அத்துணை ரிஷிகள் முனிவர்கள் மத்தியில் அவர் அமர்ந்திருந்தது எவ்வாறு இருந்ததெனில், அங்காரகன் முதலிய கிரகங்களும் அங்கரசு முதலிய நட்சத்திர கூட்டங்களுடன் நிரம்பிய வானில் சந்திரன் பிரகாசம் செய்தது போல் இருந்ததாம். அப்பேற்பட்ட பாகவத உத்தமராகிய சுகபிரம்ம முனிவரை பார்த்து பரீட்சித்து கேட்கின்றான். ஓ அந்தன தலைவரே, நாங்கள் க்ஷத்ரிய தர்மர்கள் ஆயினும் இப்பொழுது சத்புருஷர்களை பணியும் தன்மையரும் சத்புருஷர்களால் அனுகிரகிக்க தகுந்தவரும் ஆனோம். ஆஹா, என்ன ஆச்சரியம்! ஏனெனில் உம்மை போல மகானுபாவர்கள் அருள் புரிந்து வந்து எங்களை புனிதம் செய்தீர்கள் அல்லவா? தங்கள் காட்சி, தங்களின் பாததூளி, தங்களது ஸ்ரீபாத தீர்த்தம், தாங்கள் வந்து அமர்தல் முதலியவற்றால் இவ்விடம் மிகவும் பரிசுத்தமாகும் என்பதற்கு சொல்லவும் வேண்டுமோ? உமது சன்னிதானம் நேர்ந்தமையால் எம்மை போன்ற புருஷர்களின் பாவங்கள் அனைத்தும் தீரும். மகாவிஷ்ணுவை கொண்ட அசுரர்கள் போல அவை உடனே பாழாகிவிடும் அல்லவா? தனது அத்தையின் புதல்வர்களாகிய பாண்டவர்களின் பிரீத்திக்காக அவர்களது சந்ததி முழுவதும் பகவான் கிருஷ்ணன் அருள் புரிகின்றான் என்று நினைக்கின்றேன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் அருள் இல்லையென்றால் சம்சாரத்தில் அழுந்தி திரியும் ஜனங்களால் அறிய முடியாதவரும் பெரும்பாலும் வனங்களில் சஞ்சாரம் செய்யும் தன்மையும் ஆன தங்களின் காட்சி மரணம் சமீபத்திற்கும் எனக்கு எவ்வாறு கிட்டும்? இப்படி காண இயலாத உமது காட்சி எமக்கு நேரிட்டமையால் உம்மை வினவுகின்றேன். வல்லவரே, மோட்சத்தில் விருப்பமுடைய புருஷர்கள் மரணம் சமீபத்திருக்கும் பொழுது எதை கேட்க வேண்டுமோ, எதை ஜபிக்க வேண்டுமோ, எதை பிரீத்தியுடன் பணிய வேண்டுமோ அதனை கூறுவீராக. கேட்கக்கூடாததும் ஜபிக்கக்கூடாததும் செய்யக்கூடாததும் எது என்றும் பணியக்கூடாததும் எதுவோ அவற்றையும் விபரமாக கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். மேலும், நான் இந்த சரீரத்தை விடும் வரையில் நான் விண்ணப்பம் செய்தவற்றிற்கெல்லாம் விபரம் மொழிந்து கொண்டு இங்கேயே இருக்க வேண்டும் என்று அந்த மன்னவன் விண்ணப்பம் செய்து கேட்டுக்கொண்டான். தர்மங்களை அறிந்தவரும் வியாசமுனியின் புதல்வரும் மகானுபாவருமான சுகபிரம்ம முனிவர் மென்மையும் தூய்மையுமான மொழியில் மறுமொழி கூறுகின்றார். சம்சாரிகள் ஆத்மாவின் உண்மையை அறியாதவர்கள். இகப்பர லோக சுகங்களை விரும்பி இந்திராதி தேவதைகளின் பிரீத்திக்காக பற்பல செயல்களை செய்பவர்கள். மோட்சத்தை விரும்புபவர்கள் கேட்க வேண்டியதும் தியானம் செய்ய வேண்டியதும் பரமாத்மா ஒருவரே. சம்சாரிகள் இரவில் நிதிரையிலும் பகலில் பொருள் சம்பாதனைக்காகவும் ஏற்ற செயல்கள் புரிந்து கொண்டு நாட்களை கழிப்பார்கள். இல்லறத்தில் புகுந்தவன் தனது தேகம், மனைவி, புதல்வர், பந்துக்கள் போன்ற நிலையில்லாத அழியும் தன்மை உடையவற்றில் மனம் பற்று உடையவராகி பிறர் முடிவதை பார்த்தும் தாமும் அதுபோல் முடியக்கூடியவரே என்று அறிந்திருந்தாலும் அது குறித்து நினைப்பதே இல்லை. பரத வம்சத்தில் பிறந்தவனே மோட்சம் வேண்டுவோர் ஞானயோகம், பக்தியோகம், கர்மயோகம் முதலியவற்றை விக்னமின்றி நிறைவேற்ற வேண்டும். அதாவது, பகவானை பற்றி செவியால் கேட்பதும் வாயார வாழ்த்துவதும் நெஞ்சார நினைப்பதும் செய்ய வேண்டும். தேகம் முடியும் பொழுது பரமபுருஷனை நினைப்பதே சாதிக்க வேண்டிய அம்சமாகும். இவ்வளவே ஜென்மம் எடுத்ததற்கு மேலான பலன். ராஜனே, பகவானுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகளை உள்ளபடி அறிவிக்கும் திறமையுடையதும் வேதங்களுக்கொத்ததுமாகிய இந்த பாகவதம் என்னும் புராண கதை என் தந்தையாகிய வியாச மகரிஷியிடம் எடுத்திருந்து கலியுகத்தின் ஆரம்பத்தில் நான் அத்தியாயனம் செய்தேன். சத்துவ ரஜசு தமோ குணங்களை கடந்து சுத்த சத்துவமயனான பரமபுருஷனுடைய குணங்களை அனுபவிப்பதில் சாஸ்திரங்களின் உதவியை எதிர்பார்க்காமல் எல்லை சேர்ந்து நிலைமை அடைந்துள்ளேன். ஆனாலும் உத்தம ஸ்லோகனான பகவானுடைய லீலைகளினால் மனம் இழுக்க பெற்று அவற்றை எடுத்து கூறுகின்ற இந்த பாகவத புராணத்தை நான் கற்றேன். கரையேறிய எம்மை போன்றவர்க்கும் இந்த புராணம் ஆதரிக்கத்தகுந்தது. ஆயின் கரையேற விரும்புகின்ற உனக்கு இது மிகவும் ஆதரிக்கத்தக்கது என்பதை சொல்லவும் வேண்டியதில்லை. நீ மகாபுருஷனாகிய பகவானிடத்தில் மிகவும் பக்தி உடையவன். ஆகையால் உனக்கு நான் இந்த புராணத்தை சொல்கின்றேன். சாதாரணமாக பகவானிடத்தின் இரகசியங்களை சொல்லும் பொழுது பகவானுடைய இரகசியங்களை சொல்லும் பொழுது நெடுநாள் பரீட்சை செய்து மன தூய்மையை அறிந்த பின்பே கூற வேண்டும். ஆயினும் உனது மன தூய்மை எனக்கு தெரியும். ஆதலால் உனக்கு உபதேசம் செய்கின்றேன். உமது பக்தியையும் நான் அறிவேன் என்பதால் உன்னிடத்தில் சுசுஷை செய்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இந்த புராணத்தை கேட்டு இதில் விளங்கும் பொருள்களில் சிரத்தை உடையவர்களாக இருப்பார்களாயின் மோக்ஷன் கொடுக்கும் தன்மையுள்ள பகவானிடத்தில் ஒரு பலனையும் எதிர்பாராத பக்தி விளைய பெறுவார்கள். ராஜனே, எனக்கு ஆயுள் அற்பமே உள்ளது. இதில் நான் என்ன சாதிப்பேன் என்று நீ வருந்த வேண்டாம். பல்வேறு உலக விஷயங்களில் காலம் கடிகின்றதே என்று மானிடர்களுக்கு தெரியாமலேயே கடிகின்ற பல்லாண்டுகளால் என்ன பிரயோஜனம்? வீணாகின்றதே என்று அறிந்து உணர்கின்றது ஒரு முகூர்த்த காலமே ஆயினும் மிகவும் சிறந்ததே. ஆகையால் நீ காலமில்லையே என்று சிந்திக்க வேண்டாம். கட்வாங்கன் என்னும் ராஜரிஷி தன்னுடைய ஆயுள் இவ்வளவே என்பதை அறிந்து ஒரு முகூர்த்த காலத்திற்குள் இவ்வுலகில் உள்ள தேகத்தின் மீதுள்ள பற்றை துறந்து பயத்திற்கு எதிரான பகவானை அடைந்தான். குருகுலகுமாரனே, உனக்கோ 7 நாட்கள் இருக்கின்றன. அந்த 7 நாட்களுக்குள் பரலோகத்திற்கு உண்டானதையெல்லாம் சம்பாதித்துக் கொள்வாயாக. தேகம் முடிகின்ற காலம் வரும்பொழுது பற்றற்ற தன்மை என்னும் அஸ்திரத்தினால் நான் என்னுடையது என்கின்ற போக விருப்பத்தினை அறுக்க வேண்டும். கிரகத்திலிருந்து புறப்பட்டு ஜிதேந்திரனாகி புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி ஏகாந்தமானதொரு இடத்தில் விதிப்படி ஆசனத்தை அமைத்து கொண்டு அதில் அமர்ந்து அகார உகார மகாரங்கள் அடங்கிய ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை ஓயாமல் உருவேற்ற வேண்டும். கிரமமாக சுவாசத்தை அடக்கி பிரம்மபீஜமாகிய பிரணவத்தை மறவாமல் நினைத்து கொண்டே மனதை கட்ட வேண்டும். புத்தியாகிய சாரதியை கொண்டு மனதாகிய கயிற்றினால் இந்திரியங்களாகிய குதிரைகளை விஷயங்கள் என்கின்ற கெட்ட வழிகளில் போகவிட்டாமல் தடுத்து திருப்பி அடக்க வேண்டும். மீண்டும் கர்ம வாசனையால் இழுக்கப்படுகின்ற மனதினை அழகியதான பகவானுடைய உருவத்தில் நிச்சய புத்தியுடன் நிலை பெற்றச் செய்ய வேண்டும். சக்தி இருப்பின் முழு உருவத்தையும் தியானம் செய்ய வேண்டும். இல்லையேல் முக்கிய அவயமான திருமுகத்தினை தியானம் செய்ய வேண்டும். இங்கனம் முயன்ற புருஷன் பகவானுடைய உருவத்தை அனுபவிக்கையால் உண்டாகின்ற மகா ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கி எதையும் நினைக்கவும் பார்க்கவும் வல்லானாக மாட்டான். தனக்கு மேற்பட்டது ஒன்றுமே இல்லாததாகிய பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உருவமே சுபாசிரயம் என்று கூறப்படும். இங்கனம் விடாமல் மனதை நிலைநிறுத்தி சுபாசிரயமான பகவானுடைய உருவத்தை நேரில் பார்ப்பது போல தியானம் செய்யும் புருஷனுக்கு விரைவில் பக்தியோகம் உண்டாகும். இது தாரணை என்று கூறப்படும். இவ்வாறு சுருக்கமாக அஷ்டாங்க யோகத்தை அந்த முனிவர் உபதேசம் செய்தார். எங்கனம் முயற்சி செய்தால் அந்த தாரணை உருவாகும் என்று எத்தகைய உருவமுள்ள பகவானை வணங்க வேண்டும் என்றும் பரிசுத்த மன்னன் சுகபிரம முனிவரை பார்த்து கேட்கின்றான். அவர் கூறும் விஷயங்களை நாம் அடுத்த பதிவில் காண்போம். சென்னை திருவான்மியூரிலிருந்து திருமதி லக்ஷ்மி நாராயணன். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.